அனைத்து சமயத்து மெய்ப்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்ப்பொருள் இயேசுவே.
வேத ஆராய்ச்சி அன்பர்களை அன்பராம் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். அன்பர்களே, ஒலிபரப்பப்படும் நிகழ்ச்சிகள் இயற்கை சூழ்நிலையால் பாதிக்கப்படாமல் தெளிவாக கேட்க நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அநேகமாயிரம் பொன் வெள்ளியை காட்டிலும் மிகுந்து போற்றப்படத்தக்க வேதத்தை நாம் கற்றுக்கொள்வோம்.
டிடபிள்யூஆர் வானொலி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்டு வருகிற எங்களுக்கு அருமையான கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலேயும் நாம் எண்ணாம புத்தகத்தை தொடர்ந்து சிந்திக்க போகிறோம். எண்ணாமும் 24 அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்ப்போம் என்றால், இஸ்ரவேலுக்கு விரோதமாக 3 முறை சபிக்கும்படியாக ஒரு வேதனையான முயற்சி நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆவி பிலேயாமின் மேல் வந்து இறங்குகிறது. அவன் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் பயபக்தி நிறைந்ததாக, உணர்ச்சி ததும்பியதாக, ஆர்வத்தோடு கூறப்பட்டவைகளாக இங்கே அமைந்திருக்கிறது. தேவனே வார்த்தையை கொடுத்தார். தேவனுடைய ஆவியானவர் வார்த்தைகளை சொல்லும்படியாக அவனுடைய மனக்கண்களை திறந்தார். கர்த்தருடைய ஆவி அவன் மேல் வந்தது. அவன் முகங்குப்புற பூமியில் விழுந்தான் என்பதாக நாம் வாசிக்கிறோம். பிலேயாம் எத்தனை முறை சென்று சாபமான வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று விரும்பினாலும் தேவன் அதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. இஸ்ரவேலர்கள் பாவம் செய்தார்கள், உண்மைதான். அவருடைய பாளையத்திலே பாவம் இருந்தது. அவர்கள் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். கொள்ளிவாய் சர்ப்பங்கள் அனுப்பப்பட்டன. ஆனால் அந்த பாவங்கள் எல்லாம் தேவனால் மன்னிக்கப்பட்டன. தேவனால் மன்னிக்கப்பட்ட அருமையான பிள்ளைகளுக்கு தேவனே பாதுகாவலராய் இருக்கிறார். வெளியிலிருந்து எந்த விரோதமான குற்றச்சாட்டுகளையும் கொண்டு செல்ல தேவன் அனுமதிக்கிறதில்லை. அப்படி குற்றச்சாட்டுகளை கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லுவருடைய வாயிலிருந்து ஆசீர்வாதமான வார்த்தைகளைத்தான் தேவன் கொடுக்கிறார். சாத்தானும் கூட தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு விரோதமாக குற்றச்சாட்டுகளை கொண்டு வரலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 8:33-34 வசனங்களிலே என்ன சொல்கிறார்? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலதுபார்சத்தில் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. இதே ரோமர் 8:31 வசனத்திலே சொல்லும்பொழுது, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார் என்று கேட்கிறார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நமது பட்சத்தில் இருக்கும்பொழுது நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நமக்கு விரோதமாய் யார் குற்றம் சாட்ட முடியும்? ஒருவராலும் முடியாது. கர்த்தர் நம்முடைய குற்றங்களிலிருந்து நம்மை நிவர்த்தி செய்திருக்கிறார். நம்மை அவரே நீதிமான்களாக்கியிருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனின் இரத்தத்தினாலே அதை செய்து முடித்திருக்கிறார். இங்கே குற்றம் சாட்டும்படியாக வந்தவன் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறான். அது அவனுடைய வார்த்தை அல்ல, தேவனுடைய ஆசீர்வாதத்தின் வார்த்தைகள் என்று சொல்லப்படுகின்றன. கனி கொடுக்கும் செழிப்பை பற்றிய காரியங்களை இங்கே ஓமான ஓமைகளோடு வெளிப்படுத்துகிறார். சந்தன மரங்கள் பறந்து வளர்ந்து மனம் தரும் ஒரு மரம், கேதுரு மரம் மரங்களுக்கே அரசன் என்றும் நீடித்து நிற்கக்கூடிய மரம் என்றும் பார்க்கிறோம். தண்ணீர் பாயும் இஸ்ரவேல் செழித்து ஓங்கும் என்பதைத்தான் இந்த வசனங்கள் சொல்லுகின்றன. எண்ணாமும் 24:9 வசனத்திலே, உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்றும் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை இதற்கு முன் நீங்கள் கேள்விப்பட்ட ஞாபகம் இருக்கிறதா? பிலேயாமுடைய இந்த போதனையான வசனமும், ஆபிராமுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதமும், ஈசாக்குக்கு யாக்கோபுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதமும் ஏறத்தாழ ஒரே தன்மையுடையதாய் இருக்கின்றன. ஆம், ஏற்கனவே தேவன் ஆபிராமுக்கு கொடுத்த அதே ஆசீர்வாதத்தை தான் இங்கே அவருடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலருக்கும் இப்பொழுது கொடுக்கிறார். கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாய், நன்றி கெட்டவர்களாய், துரோகிகளாய் இருந்த மக்களை அவருடைய அக்கிரமங்களுக்கு ஏற்றவாறு சரிக்கட்டாமல் காத்து வந்த ஒரே காரணம், தேவன் வாக்குத்தத்தம் செய்தார். தேவன் தந்த வாக்குத்தத்தமும் அவருடைய ஆசீர்வாதமுமே அவர்களை காத்தது. இந்த உண்மை இன்றைய திருச்சபைக்கும் பொருந்தும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. திருச்சபையை சீரழிக்க வேண்டும், திருச்சபையின் கட்டுக்கோப்பை எடுத்துவிட வேண்டும், திருச்சபையின் மக்களை கெடுத்துவிட வேண்டும் என்று எந்த சக்திகள் எந்த ரூபத்தில் எங்கிருந்து வந்தாலும் சரி, தேவனுடைய இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளை தேவன் கைவிடுகிறதில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எண்ணாமும் 24:15-24 வசனங்களிலே பிலேயாமுடைய 4வது தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறது. இந்த 4வது தீர்க்க தரிசனமானது யாரும் அவனிடத்தில் கேட்காமலே அவன் சொல்லுகிற தீர்க்க தரிசனம். 3 முறை பாலாக் அவனிடத்தில் கேட்டதனாலே அவன் சொல்லுகிறான். இந்த 4வது முறை தேவனுடைய ஆவியை பெற்றவனாய் இவன் அவனாகவே தீர்க்க தரிசனத்தை கொடுக்கிறான். இந்த தீர்க்க தரிசனம் இஸ்ரவேலின் எதிர்கால மகிமையை பற்றியதாய் காணப்படுகிறது. இந்த பகுதியானது கிறிஸ்தவர்களாகிய நம்மாலே அடிக்கடி பயன்படுத்தப்படும் ஒரு பகுதியாய் இருக்கிறது. எண்ணாமும் 24:17 பாருங்கள், அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல, ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும், அது மோவாவின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். பிரியமானவர்களே, இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்லப்படுகின்றது. ஆதி முதலாக யூத வல்லுநர்கள் இந்த தீர்க்க தரிசனம் மேசியாவை குறிப்பதாக சொன்னார்கள். பின் நாட்களிலே கிறிஸ்தவர்கள் பிலேயாமின் தீர்க்க தரிசனத்திலே கர்த்தாதி கர்த்தாவையும் ராஜாதி ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்து மேசியாவாக அவதரித்து வந்ததை கண்டுகொள்கிறார்கள். ஆனால் பிரியமானவர்களே, மிக வேதனையான ஒரு காரியம் என்னவென்றால், தங்கள் பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசனங்களையும் மேசியாவின் வருகையையும் குறித்ததான எல்லா எழுத்துக்களையும் கொண்டிருந்த அந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், அதை வாசிக்கவில்லை, அதை அறியவில்லை. ஒரு சிறு கூட்டத்தார் மட்டுமே அந்த தீர்க்க தரிசனங்களையும் வேத வசனங்களையும் படித்தவர்களாயிருந்தார்கள். அந்நாள் சிமியோன் போன்றவர்கள் அந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலை காண வாஞ்சையாய் காத்திருந்தார்கள். மேசியாவாகிய இயேசுபாலனை கண்டு மகிழ்ந்தார்கள். வான சாஸ்திரிகளும் ஒரு குழுவாக சென்று யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்டார்கள். நாம் ஒருவேளை வான சாஸ்திரிகள் படைத்த காணிக்கைகளை கொண்டு அவர்கள் மூன்று வான சாஸ்திரிகள் என்று மனதிலே பதித்து விடலாம். நம்முடைய கிறிஸ்துமஸ் கால நாடங்களிலேயும் வாழ்த்து அட்டைகளிலேயும் இவ்விதமாக மூன்று என்ற எண்ணிக்கையை தான் நாம் பார்க்கிறோம். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, ஏறத்தாழ 333 அதிகமான வான சாஸ்திரிகள் எருசலேமிலே ஏரோது ராஜாவினிடத்திலே சென்று யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்டு ஒரு ஆச்சரியத்தையும் கலகத்தையும் ஏற்படுத்தி விட்டார்கள் என்று ஒரு குறிப்பு கூறுகிறது. இந்த கிறிஸ்துமஸ் கால நட்சத்திரத்தை பிலேயாமின் மூலமாக ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இவன் கூறின தீர்க்க தரிசனங்களால் திருப்தி அடையாத பாலாக் தன் வழியே சென்றான். பிலேயாமும் எழுந்து புறப்பட்டு தன்னிடத்திற்கு திரும்பினான் என்று எண்ணாமும் 24:25 சொல்கிறது. இது ஒரு புலப்படாத அறிக்கையைப் போல காணப்படுகிறது. அவன் எழுந்தான், சென்றான். பிலேயாமை குறித்து ஒரு வித்தியாசமான ஒரு அறிக்கை இங்கே காணப்படுகிறது. அவன் தன் இடத்திற்கு திரும்பினான். ஆம், பரிசுத்த வேதாகமத்திலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 24:24 சொல்லும் பொழுதும், யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 8:8 பிலேயாம் மீதியானின் ராஜாவோடு சேர்ந்து கொல்லப்படுகிறான். அவன் யூதாசை போல தன்னுடைய இடத்திற்கு அழிவை தேடிச் சென்றான். 25 நாம் பிலேயாமுடைய தவறான போதனைகளை பார்க்கலாம். மாயாஜாலங்களுக்கும் சகுனங்களுக்கும் பணியாத கர்த்தருடைய மக்கள் என போற்றப்படும் இஸ்ரவேல் ஜனங்கள் மோவாப் மீதியானியரின் அருகில் சென்று நெறி தவறி சென்று அந்நிய தேவர்களை சேவிக்கும் தவறான ஆலோசனையை பிலேயாம் கொடுக்கிறான். 31:16 இஸ்ரவேல் புத்திரரிலே கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ண காரணமாயிருந்தவர்கள் யார் என்பதை பட்டியலிட்டு சொல்வதை நாம் வாசிக்கிறோம். இஸ்ரவேலரை பாவத்தில் விழ வைத்து அந்நிய தெய்வங்களை வணங்க செய்து தேவனுக்கு விரோதமாக மாற்றி தேவனே அவர்களை அழிக்க வழி உண்டாக்கியதுதான் பிலேயாமின் திட்டம். வெளிப்படுத்தின விசேஷம் 2:14 திவ்ய வாசகனாகிய யோவானும் இதை தெளிவாய் குறிப்பிடுகிறார். இந்த திட்டத்தை மோவாபியரும் அவரோடு இருந்த மீதியானியரும் கடைபிடித்தனர். மீதியானியரின் ஒரு தலைவனின் மகள் விபச்சாரம் செய்ய வந்தாள் என்று 8:15 நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேலர்கள் இந்த திட்டத்திற்கு தங்களை உட்படுத்தினவர்களாக கர்த்தரை விட்டு துன்மார்க்கமாய் சென்றபொழுது கர்த்தருடைய குக்கரக கோபம் ஜனங்கள் பேரிலே வந்தது என்பதை பார்க்கிறோம். கர்த்தர் மோசே இடத்திலே சொல்கிறார், அப்படி செய்தவர்களை சூரியனுக்கு எதிரே கர்த்தருடைய சன்னிதானத்திலே தூக்கி போடு என்று சொல்கிறார். தூக்கி போடு என்றால் அது அவமானம் நிறைந்த ஒரு தண்டனையாய் யாவரும் காணும்படியாக அவர்களை கழுவில் ஏற்றி தொங்க விடுவதை குறிக்கிறது. மோவாபிய குமாரத்திகள் இஸ்ரவேலர்களை தங்கள் திருவிழாக்களுக்கு அழைத்தனர். அந்த சமயத்திலே கட்டுப்பாடற்ற களியாட்டுகளும் நடந்தன. அங்கே தேவனுக்கு பிரியமில்லாத துன்மார்க்கமான காரியங்கள் நடைபெற்றன. இஸ்ரவேலரை சபிக்க முடியாத பிலேயாம் இஸ்ரவேலர் பாவம் செய்வதற்குரிய வழியை பாலாக்கினிடத்திலே சொல்லிக் கொடுக்கிறான். இதன் நிமித்தமாய் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியம் கொள்கிறார்கள். கலப்பு மனங்கள் நடைபெறுகின்றன. மாயையான விக்கிரகங்கள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன. மெய்யான கர்த்தர் தூரப்படுத்தப்படுகிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றும் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக எந்த ஒரு காரியம் போதிக்கப்படுகிறதோ சொல்லப்படுகிறதோ அறிமுகப்படுத்தப்படுகிறதோ அவைகள் பிலேயாமினுடைய போதனைகள் என்பதை மறந்து போகக்கூடாது. அது ஒருவேளை பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியக்காரர் மூலமாய் கொடுக்கப்பட்டாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்பாற்பட்டு சொல்லப்படுகிற எந்த ஒரு காரியமும் கர்த்தர் சொல்லாத எந்த ஒரு வார்த்தையும் பிலேயாமினுடைய போதனைகள் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இதை குறித்து கவனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். யார் என்ன ஆலோசனை கொடுத்தாலும் வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்பதையே நாம் கவனிக்க வேண்டும். 25:6-18 பினேகாசினுடைய வைராக்கியத்தையும் இஸ்ரவேலருடைய கண்கள் காண நடந்த துன்மார்க்கத்தையும் பார்க்கிறோம். சிம்ரி என்பவன் இஸ்ரவேலர் கண் காண நாணம் அச்சம் கொஞ்சமும் இல்லாமல் ஒரு மீதியான பெண்ணை அவன் படுக்கை அறைக்கு எடுத்துச் செல்கிறான். சிம்ரியின் பாவம் வேசித்தனம் மட்டுமன்று, மூவாபிய வேசியை இஸ்ரவேலரின் பாளையத்திற்குள்ளே பகிரங்கமாக அழைத்து வந்ததுமாகும். இது ஒரு பெரிய குற்றம். பினேகாஸ் இவர்கள் இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவிப்போகத்தக்கதாக குத்தி போட்டான். அப்பொழுது தேவனால் அனுப்பப்பட்ட வாதை நின்றது. 24,000 மக்கள் அதற்குள்ளே மாண்டு போகிறார்கள். இந்த பிணைகாசுக்கு ஆசாரிய பணிவிடை கொடுக்கப்படுகிறது. அன்பான நேயர்களே, துணிகரமாக பாவம் செய்கிறவர்கள் யாராயிருந்தாலும் அவர்களுக்கு நிச்சயமாய் தண்டனை உண்டு. பிணைகாசைப் போல தேவனுக்கென்று வைராக்கியமாய் நாம் இருப்போம். பலாத்காரம் செய்யாமல் தவறுகளை சுட்டிக்காட்டுவோம். கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் கொண்டு இதை செய்வோம். சபையிலே தேவனுடைய சத்தியங்கள் புரட்டப்படும் பொழுதும் பாவம் வெளியரங்கமாய் காணப்படும் பொழுதும் ஒன்றும் செய்யாமல் இருப்பது கர்த்தருக்கு வேதனை அளிக்கக்கூடிய செயலாகும். நாம் தவறுகளை சுட்டிக்காட்டுவதோடு தவறு செய்தவர்களுக்காக தேவனிடத்திலே மன்றாட வேண்டியதும் நம்முடைய கடமையாயிருக்கிறது. ஒரு மனிதனின் செயல் கர்த்தருடைய கோபத்தை திருப்பியது என்று எசேக்கியேல் 22:30 வசனத்திலையும் வாசிக்கிறோம். நாம் காவலாளராக அதிகாரியாக எந்த இடத்திலே பணி செய்கிறவர்களாய் இருந்தாலும் நம்முடைய கடமைகளிலே கர்த்தருக்கென்று வைராக்கியமுடையவர்களாய் உண்மை உள்ளவர்களாய் செயலாற்ற நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை மீறி நாம் தவறான காரியங்களுக்கு செல்வோம் என்றால் அது பிலேயாமினுடைய போதனையாகவே மாறும். வெளிப்படுத்தின விசேஷத்திலே இந்த பிலேயாமினுடைய உபதேசம் திருச்சபைக்குள்ளாக வந்துவிட்டது என்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். தேவனுடைய ஜனங்களை வெளிப்புறத்திலிருந்து எந்த ஒரு எதிரியாலும் தாக்க முடியாது. இங்கே பெருகமு திருச்சபைக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று சொல்லுகிறார். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாம் என்பவனுடைய போதனையை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு என்பதாய் வேதனையோடு கூறுகிறார். திருச்சபைக்குள்ளாக இருக்கிறதை ஆண்டவர் சுட்டிக்காட்டுகிறார். பெருகமு உலகத்தினுடைய ஒரு ஐக்கியமாக திருச்சபையின் ஒரு ஐக்கியத்தைப் போல இருந்த ஒரு இடம். அந்த திருச்சபையிலே பிசாசும் வந்து உள்ளே இடம்பெற்று விடுகிறது. வெளிப்புறத்திலிருந்து திருச்சபைக்கு ஏற்பட்ட உபத்திரவம் அல்ல, உள்ளே இருந்து புறப்பட்ட பிலேயாமின் போதனைகளே திருச்சபையை அதிகமாய் காயப்படுத்துகிறது. பிரியமான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கும் இது எத்தனை உண்மையானதாயிருக்கிறது இல்லையா? வெளிப்புறத்திலிருந்து திருச்சபை தாக்கப்படும் பொழுது திருச்சபை வளர்ச்சி அடையும். ஆனால் உள்ளே இருந்து திருச்சபை தாக்கும் பொழுது திருச்சபை பாதிக்கப்படும். ஆம், இன்றைக்கும் திருச்சபைக்கான எதிரி வெளியே இல்லை, திருச்சபைக்கு உள்ளே இருக்கிறான். பிசாசு அந்த அளவிற்கு சாதுரியமாக காய்களை நகர்த்தி மனிதர்களை பொறுப்புகளுக்கு கொண்டு வந்து விடுகிறான். திருச்சபையை ஈனப்படுத்தி ஊனப்படுத்திக் கொண்டிருக்கிறான். ரோம் நகரம் எதிரிகளாலே அழிக்கப்படவில்லை, தங்களுக்குள்ளாகவே தாங்கள் அழிக்கப்பட்டார்கள். அன்பராய் இயேசு கிறிஸ்துவும் வெளியே உள்ள ஒருவராலே காட்டிக் கொடுக்கப்படவில்லை. ஒரு ரோம போர் வீரன் அவரை காட்டிக் கொடுக்க வரவில்லை. அவரோடு ஒன்றாயிருந்த அவருடைய சீடர்களில் ஒருவனை அவரை காட்டிக் கொடுத்தான். அவரை சிலுவையிலே அடிக்கும்படியாக ரோம அதிகாரியோ ரோம போர் வீரர்களோ கேட்கவில்லை. அவருடைய சொந்த ஜனங்களே அவருக்கு விரோதமாக எழும்பி ரோம மக்கள் அவரை சிலுவையிலே அடிக்கும்படியாய் எழுப்பிவிட்டார்கள். இன்றைக்கும் இதுதான் உண்மையாக இந்த சமுதாயத்திலேயும் காணப்படுகிறது. ஆம், பிலேயாமின் போதனை திருச்சபையை நாசப்படுத்தக்கூடிய போதனை திருச்சபைக்கு உள்ளேயும் வரும் என்பதை குறித்து எச்சரிக்கையாயிருப்போம். அங்கே சிம்ரியையும் அந்த விபசார பெண்ணையும் கொலை செய்த பிணைகாசனுடைய செயல் பாராட்டப்படுகிறது. அவனுக்குரிய வெகுமதியும் தேவனாலே கொடுக்கப்படுகிறது. 8:13 அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடியினால் அவனுக்கும் அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்திற்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார். ஆம், பிணைகாஸ் தன் தகப்பனின் மரணத்திற்கு பின் பிரதான ஆசாரிய பட்டணத்தை பெற்றான். ஆனால் இதற்கு காரணம் அவனிடத்திலே காணப்பட்ட வைராக்கியம். இந்த வைராக்கியம் என்று சொல்லும் பொழுது அது பக்தி வைராக்கியம் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்றான். அந்த எரிச்சல் உள்ள தேவனுடைய எரிச்சல் மக்கள் மேல் தொடர்ந்து வாதியை உண்டு பண்ணி விடாதபடி அவன் பாவ பிராயசித்தம் செய்கிறவனாய் காணப்படுகிறான். ஏலியின் காலம் மட்டும் பிணைகாசின் சந்ததியிலேதான் ஆசாரிய பட்டம் இருந்தது. இதற்கு பின் இத்தாமார் சந்ததிக்கு அது மாறியது. சாலமோன் திரும்பவும் இந்த ஆசாரிய பட்டத்தை பிணைகாஸ் சந்ததிக்கு திரும்ப கொடுத்தார். நித்திய ஆசாரிய பட்டம் கொடுக்கப்பட்டது மாத்திரமல்ல, வாழையடி வாழையாக வந்த இவனுடைய தலைமுறையினர் எல்லாரும் இவனுடைய வைராக்கியத்தை போற்றினார்கள். அன்பான நேயர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் ஆசாரியர்களாக அழைக்கப்பட்டவர்களாயிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாக அவருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்களாயிருக்கிறோம். அவருடைய சிலுவை அடையாளத்தை வரையப்பட்டவர்களாக இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் மூலமாய் ரட்சிப்பை பெற்றவர்களாயிருக்கிறோம். இன்று நாம் எந்த காரியத்திலே வைராக்கியம் உள்ளவர்களாய் காணப்படுகிறோம்? திருச்சபைகளிலே பாவம் காணப்படும் பொழுது எதிர்த்து நிற்கிறோமா? கர்த்தருக்காக வைராக்கியமாயிருக்கிறோமா? நான் ஒரு நல்ல கிறிஸ்தவனாக வாழ்ந்து காட்டுவேன் என்று சொல்லக்கூடிய வைராக்கியம் நம்மிடத்திலே உண்டா? கிறிஸ்துவுக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவேன் என்கிறதான வைராக்கியம் நமக்கு உண்டா? கிறிஸ்துவனுடைய திருச்சபை செயல்படும் பொருட்டாக நான் ஜெபிப்பேன், நான் உழைப்பேன் என்று சொல்லக்கூடிய வைராக்கியம் இருக்கிறதா? எதை குறித்ததான வைராக்கியம் இருக்கிறது? சிலர் இன்று தங்கள் குலத்தை குறித்து, கோத்தரத்தை குறித்ததான, ஜாதியை குறித்த, நிறத்தை குறித்த வைராக்கியத்தோடு வாழ்கிறார்கள். அப்படிப்பட்ட வைராக்கியம் ஆண்டவருக்கு தேவையில்லை. நான் இவனை சார்ந்தவன், நான் அவனை சார்ந்தவன், நான் பவுலை சார்ந்தவன், நான் அப்பலோவை சார்ந்தவன் என்று சொல்லக்கூடிய வைராக்கியத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கவில்லை. நாம் கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். பக்தி வைராக்கியம் தேவனுக்காக, தேவன் எதிர்பார்த்து காத்திருக்கிற ஆத்ம அறுவடைக்காக இருக்க வேண்டும். நம்முடைய வைராக்கியம் எதை குறித்ததாய் இருக்கிறது? கர்த்தாவே, அழிவு கல்ல, அழிவிலிருந்து ஆத்மாக்களை மீட்டெடுப்பதற்கு, வாதை நிற்பதற்கு, மக்கள் கோடி கோடியாய் கூட்டம் கூட்டமாய் அழிவிலிருந்து மீட்கப்படுவதற்கு நானும் வைராக்கியமாய் நிற்க ஆண்டவரே எனக்கும் உதவி செய்யும் என்று ஜெபிப்போமா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, பாவத்தை எதிர்த்து நிற்பதற்காக தைரியமாய் நின்ற பிணைகாசுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் நாங்கள் வாழ்கிற சமுதாயத்திலே, எங்களுடைய குடும்பங்களிலே ஆண்டவரே நாங்கள் பாவத்திற்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய் காணப்பட நீரே எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தவறான காரியங்களுக்கு வைராக்கியமாய் இருப்பதை நாங்கள் விட்டுவிட்டு நீர் அருவறுக்கிற காரியங்களை குறித்து நாங்களும் வைராக்கியம் உள்ளவர்களாய் அருவறுக்கவும், அதிலிருந்து விலகி வாழவும் கர்த்தரங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தவறு செய்கிறவர்களை குறித்து நாங்கள் அக்கறையற்றவர்களாய் இல்லாதபடி செயல்பட வேண்டிய விதமாய் செயல்பட தூயாவியானவரே நீர் எங்களை வழி நடத்த ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றும் உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையிலே ஆத்தும பாரத்தை குறித்த வைராக்கியம் உள்ளவர்களாய், கர்த்தருடைய நாமத்தை குறித்த வைராக்கியம் உள்ளவர்களாய் என்றென்றும் எங்களை காத்துக்கொள்ளும். இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. யாவரோடும் சமாதானமாயிருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாயிருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. எபிரேயர் 12:14.